إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إسلاتيل சகோதரத்துவ உரிமை அதிலே பகுதி ஒன்று. இஸ்லாத்தில் எப்படி கொள்கை முக்கியமோ அதுபோலதான் அந்த கொள்கையை சுமந்து வாழக்கூடிய சகோதரத்துவ உறவை பேணுவது முக்கியமாகும். வெறுமனே இஸ்லாம் என்ற கொள்கை எழுத்து வடிவிலும் ஓசை வடிவிலும் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் அப்படியே காணப்படுவது அல்லாஹு தஆலா விதித்த வாழ்வு கிடையாது. அந்த எழுத்து வடிவாக இருந்தாலும் ஓசை வடிவாக இருந்தாலும் அதனை செயல் வடிவிலே மனிதர்களாகிய நாங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த இஸ்லாத்தை பிரதிபலிப்பதுதான் உண்மையான பூரணமான இந்த சத்திய மார்க்கமாகும். இதைத்தான் நேர்வழி, இஸ்லாம், தீன் என்ற பொருளை கொண்டு அழைக்கப்படுகிறது. ஒருவர் மார்க்க விடயங்களை அறிந்து அதை எதற்காக புரிந்து கொள்கிறார் என்றால், தம்முடைய வாழ்விலே அதை நடைமுறைப்படுத்தி அதனுடைய பிரதிபலனை அனுபவிப்பதற்காகத்தான். அந்த பிரதிபலன்கள் இந்த உலகத்திலே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஒரு சில மார்க்க காரியங்களை நடைமுறைப்படுத்தி அதனுள்ள பயன்பாடுகளை இந்த உலக வாழ்விலே பார்க்கலாம். மீதமான அனைத்தும் நிரந்தர கூலியாக மறுமையிலே அவர் காண்பார். அதிலே ஒரு முக்கியமான அங்கம்தான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பேணக்கூடிய விஷயம். இதனை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் 103 வசனத்திலே குறிப்பிடுகிறான். நாம் அனைவரும் மிக முக்கியமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய வசனம்தான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய இந்த வேத கயிறு இருக்கிறதே, இதை அனைவரும் சேர்ந்து நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதனை நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். பெருமனை கொள்கை அடிப்படையில் மட்டும் ஒன்று இருக்காமல் அல்லாஹு தஆலா சில அத்தாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அது பற்றி அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய நிஅமத்தை அருளை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். அது என்ன அருள்? இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் ஆரம்பத்திலே விரோதிகளாக இருந்தீர்கள், அது அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. விரோதிகள் என்று சொன்னா ஒருவரை ஒருவர் பழித்தீர்ப்பது அது மட்டும் கிடையாது. பொதுவாக தான் உண்டு தன் பாடு உண்டு என்று அடுத்தவரை பற்றி அக்கறை இல்லாமல், எவர் எக்கெடுக்கட்டு போனாலும் பரவாயில்லை, நானும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் நெருங்கியவர்கள் நன்றாக இருந்தால் போதுமானது என்று ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பது கூட ஒரு விரோத போக்கு தான். இப்படிப்பட்ட பகைமைகளும் இதிலே உள்ளடங்கும். ஒரு பொதுநலம் இருக்காது, சுயநலம் அதிகமாக காணப்படும். ஆரம்பத்தில் அப்படித்தான் எல்லோரும் இருந்தோம். மறுமையிலே இவரை தண்டிக்கப்படும், இவரை மன்னிக்கப்படும் என்ற எச்சரிக்கையெல்லாம் நாங்கள் ஜாகிலியத்தில் இருக்கும்போது பெரிதாக அலட்டி கொள்வது கிடையாது, அதை பற்றிய பூரண ஒரு அறிவு இல்லை. ஆனால் மார்க்கம் பற்றிய அக்கறை, அந்த அறிவு வரும்போது தான் நரகத்திலிருந்து தப்பினால் மட்டும் போதாது, அடுத்தவரும் பாதுகாக்கப்படணும். அது எதிரியா இருந்தாலும் உலகத்தில் நமக்கு செஞ்ச தீங்கே நாங்கள் பொருட்படுத்திக்கிட்டு மறுமையிலே அவரை காப்பாற்றணுன்ற ஒரு அன்பு, அந்த இரக்கம் இஸ்லாத்தின் ஊடாக வரும். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை. அப்ப இந்த அன்பு இரக்கம் அக்கறை இல்லாமல் இருப்பதெல்லாம் விரோத போக்கு. அப்படி உண்டாக்கியது எமக்கு முற்றிலும் நிரந்தர பரம விரோதியான ஷைத்தான். இன்னகுலக்கும் அதுவு முபீன், அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்களுக்கு அவன் பகிரங்க விரோதியாகும். அப்போ அப்படி உள்ள நிலைமையிலே நாங்கள் இருக்கும் போது அல்லாஹ் எமக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா அல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா தான் இணைப்பை ஏற்படுத்தினான். அவனுடைய அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். அப்போ ஆங்காங்கே நாங்கள் இருக்கும்போது யாருமே திட்டம் தீட்டி பிளான் பண்ணி நாங்கள் இன்றைய வருகின்ற திகதியிலே கூட்டாளிகளாக ஆகிவிடுவோம், நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தொடர்புகளை வைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் பிற்காலத்திலே திட்டம் தீட்டியெல்லாம் இதுக்குள்ளே வந்து நுழைவது கிடையாது. நுழைந்த பிறகுதான் இதிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம், எந்த ஊர்க்காரர்கள், எந்த தெரு, எந்த குடும்பத்தை சார்ந்தவர், நமக்கு வயதிலே மூத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த பாடசாலையிலே படித்திருக்கிறார்கள், என்ன நிறம், இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், என்ன அந்தஸ்து, பிறகுதான் எங்களுக்கு விளங்குகிறது. அப்போ அவர்கள்லாம் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இது நாங்கள் திட்டம் திட்டி வந்தது கிடையாது. சற்று நினைத்து பாருங்கள், யாருமே ஒவ்வொரு நிறுவனங்களோ இயக்கங்களோ மற்ற இடங்களிலோ பின்னால் ஏதேனும் ஒரு மனித முயற்சிகள் அல்லது வேறு வேறு சதிகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்லாமிய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா உரிமை கோருகிறான். அவன் உங்களை என்ன செய்தான், ஒன்றிணைத்திருக்கிறான், உள்ளங்களை ஒரே ஒரு நேர்கோட்டிலே இணைத்திருக்கிறான். திட்டமிட்ட அடிப்படையில வந்த மாதிரி இருக்கிறது, ஆனால் நாங்கள் திட்டமிட்டது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவும் அல்லாஹு தஆலா தெளிவான ஆற்றல் உள்ளவன் என்பதற்கு ஒரு சான்றாகும். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருளின் காரணமாகத்தான் நாங்கள் சகோதரர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தான் இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அருளின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். எப்படிப்பட்ட சகோதரர்கள்! இந்த வசனம் இறங்கும் போது ஆரம்பத்திலே சஹாபாக்கள் அவர்கள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அதையும் அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான். முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் இந்த விஷயத்தை முன்மாதிரியாக ஆக்குகிறான். அதனுடைய ஒரு வடிவத்திலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். 59வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் ஹஷருடைய 9வது வசனத்தை பாருங்கள். மேலும் தங்களுக்கு தேவைகள் இருந்த போதிலும் தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை அவர்கள் கொடுப்பார்கள். தங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அனுபவிப்பதற்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை, அப்படி இருந்தும் அடுத்தவன் தேவையாக இருக்கிறான் என்று அவர்களுடைய பார்வை அவர்களை சாரும். பிறர் சகோதரர்கள் பசித்திருந்தாலும் சரி, இன்ன பிற உதவியா இருந்தாலும் சரி, அதை அவர்கள் முன்னுரிமை கொடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய அந்த சகோதரத்துவத்துடைய அட்டாட்சி வேறு எந்த உலகத்திலும் இல்லை. ஏனென்றால் உலகத்துக்கே ஆகப்பெரிய இறைச்சகனாகிய அவனே ஒரே இறைவனாகிய அந்த அல்லாவை மட்டும்தான் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமான் கொண்டதனுடைய வெளிப்பாடு அவர்கள் அனைவரும் கூட பிறந்த சகோதரர்களை விட மிக உறுதியாக அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அந்த அன்பு, பாசம், அக்கறை, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். அப்படி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் இல்லை, ஆனால் இப்பொழுது இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். இது ஒரு அமானிதமாகும். இது நாங்களாக திட்டம் தீட்டி இணைந்திருந்தால் அது எங்களுடைய பொறுப்பாக போய்விடும். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். இது ஒரு அமானிதம். அப்ப நாங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு பதிலாக வேறு வேறு கோணங்களிலே இதை துஷ்பிரயோகம் செய்தால் அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த அமானித மோசடியை செய்தவர்களாக நாங்கள் ஆகுவோம். அல்லாஹு தஆலா பெரிய அருள் செய்து எங்களை இந்த சத்தியத்திலே ஒன்றிணைத்து சகோதரர்களாக ஆக்கியிருக்கிறான். எங்களுடைய முயற்சியா? கிடையாது. நாங்கள் செய்ததெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதற்காக துணிந்தது தான். அதிலே அல்லாஹ்வுடைய அருட்கொடை அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அமானிதம், உள்ளங்களில் இணைப்பை ஏற்படுத்தியது. இதை யாரெல்லாம் முறித்து கொள்கிறார்களோ இதனுடைய நிலைமை மிக பாரதூரமாக இருக்கும். நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய செய்திதான், பிரிவினையினூடாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு அம்சம். பாருங்கள், எங்கு அல்லாஹு தஆலா இணைப்பை வைத்திருக்கிறான் என்று. வெறுமனே சிலை வணங்கிவிட்டால் இணை வைப்பு என்றோ, கபுரு வணங்கிவிட்டால் இணை வைப்பு என்றோ அல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே மட்டுப்படுத்தவில்லை. இந்த சத்தியத்துக்கும் ஏனைய அசத்தியங்களுக்கும் உள்ள பாரிய வித்தியாசம்தான் பிரிவினையினூடாக வரக்கூடிய இணை வைப்பு. மார்க்கத்தை பல கூறுகளாக பிரிப்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இணை வைப்பு சூரத்துல் ரூமிலே வருகிறது. இதனுடைய மூலக்காரணியை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 213 வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தை பாருங்கள், وَمَخْتَلَفَ فِيهِ إِلَّا الَّذِينَ أُوتُهُ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ. தங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்து போனார்கள். பகையம் பைனகும். எப்படி கருத்து வேறுபாடு வந்தது? தங்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமையின் காரணமாக. எங்களே, நான் எவ்வளவோ முந்தி ஆளாக இருக்கிறேன், பிந்தி வந்தவன் இவ்வளவு வேகமாக செல்கிறான் என்று ஒரு சைத்தான் உள்ளத்திலே போடுவான். அதை கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டால் அடுத்த கட்டத்தை பார்த்துவிட்டு போகலாம். ஆனால் அதையே தூக்கி கொண்டு பிடித்து கொண்டிருந்தால் அது மேலும் 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 அது வளர்ந்து கொண்டே சென்று குமுறிக்கொண்டே வந்து சில தப்பு தவறுகள் நடக்கும்போது கருத்து வேறுபாடு வந்துவிடும். கருத்து வேறுபாடு வந்த உடனேயே விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இருக்காது. ஏனென்றால் ஆரம்பத்திலே அவர்கள் விடவில்லை மனசில் வந்ததை. அதனால் தான் நபி அவர்கள் ஆரம்பத்திலேயே முளையாக வரும்போதே கிள்ளி எறியக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மா ஹாக்கஃபி நப்சிக்க, உன்னுடைய உள்ளத்தில் ஏதாவது உறுத்திக்கிட்டு இருந்த பாவமான விஷயம், பதஹு, அதை நீ விட்டு விடு. ஏதாவது உள்ளத்திலே வந்து தோன்றினால் விசுவாசிகளுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அதோடு சைத்தானுடைய கதை முடிந்து விடும். அடுத்த கட்டம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, எவ்வளவு விஷயங்கள் விடப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டு போவோம். பிறகுதான் நாங்கள் பார்ப்போம், இப்படி ஒரு முக்கிய ஒரு மோசமான ஒரு வலையிலே சிக்க பார்த்தோமே என்று அறிவை அல்லாஹு தஆலா வழங்குவான். பிறகு அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடும் போது, ஃபஹிதாஹும் முபிஸிரூன், அவர்கள் தான் பார்ப்பவர்கள், பார்ப்பார்கள், உண்மையான ஒரு தெளிவான பார்வை வரும். அப்ப உள்ளத்திலே இப்படி ஒரு உறுத்தலை சைத்தான் போடும் போது அதை தூக்கி கொண்டு பிடித்திருக்க கூடாது. பிடித்து கொண்டு இருக்கும் போது அது குமுறி குமுறி பெரிய ஒரு குழம்பாக மாறும். ஒரு கட்டத்திலே மனிதன் என்பவன் யாரும் தவறுக்கு விதிவிலக்கல்ல, எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஒரு தவறு வருகின்ற போது மலையளவுக்கு பாரிய குற்றத்தை போன்று சைத்தான் காட்டி அதிலே ஒரு முக்கியமான ஒரு பிளவை உண்டு பண்ணுவான். சரி, பிளவு வந்து விட்டாலும் இடையிலே அறிவுரைகள் வழங்கப்படும், விட்டு விடுவோம், இது சரியில்லை, இதை வளர்த்து கொண்டு போவது நல்லதல்ல, இப்படி எல்லாம் வரும்போது அது பயனளிக்காது. காரணம் என்ன? அஸ்ஸபுரு சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது அது ஆரம்பத்திலே அடித்தளமிடப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இடையிலே பொறுமை வருவது என்பது பெரும்பாலும் சாத்தியமற்றது. அது நன்கு விசுவாசம் கொண்டு பயிற்சி பெற்றவர்களினால் 1,000,000 பேருக்கு வர வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்திலே சில நேரங்களிலே சுதாரித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் கஷ்டம். அப்போ இப்படி வருகின்ற நேரத்திலே அது விரிசலாகி 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 குரோத போக்கு விரோத போக்கு ஏற்படுகிறது. இந்த பொறாமையினுடைய மூல வடிவம் பெருமை. இந்த பெருமை என்ற உணர்வு வரும்போது அந்த பெருமையை தான் பத்தருல் ஹக் நபி அவர்கள் சொன்னார்கள், உண்மை எதுவோ துரிதமாக நம்பிட வேண்டும். அது எப்படிப்பட்ட நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம், நான் இருக்கின்ற நிலையின்படி தான் உண்மையை வர வேண்டும் என்று வளைப்பதற்கு நாங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. உண்மை எப்படியோ நாங்கள் வளைந்து போயிடக்கூடும். போகிறனும். அதே போல கம் துன்னாஸ், மக்களை மட்டமாக கருதுவது, ஏளனமாக கருதுவது, அடுத்தவனை மட்டம் தட்டுவது, இழிவாக, அது பற்றிய ஹதீஸ் எல்லாம் பின்னால் வருகிறது. அப்போ இப்படி பெருமை இருக்கின்ற நேரத்திலே ஒருவர் பெருமையாக இருக்கிறார் என்றால், இவரை மீறி ஒரு செயல்கள், அற்புதங்கள் ஒருவரால் நிகழ்த்தப்படும் போது அது பொறாமையாக மாறுகிறது. பெருமை ஒருவருக்கு இல்லை, யாரையும் அற்பமாக கருத மாட்டார், உண்மையை அவர் மறுக்க மாட்டார், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார் என்றால், இவரை விட ஒருவர் நல்ல முறையிலே முன்னேறி கொண்டு சென்றால் அவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹு தஆலா என்னை விட இவருக்கு இந்த விஷயத்திலே அருளை புரிந்திருக்கிறான். அதே போல இவரை விட மட்டமானவரை கண்டார், அல்ஹம்துலில்லாஹ், இது என்னுடைய திறமையெல்லாம் கிடையாது, அல்லாஹு தஆலா எனக்கு வழங்கி இருக்கின்றான். அவன் நாடினால் இந்த மட்டமானை விடவும் என்னை கீழ்த்தரமனாக ஆக்கிவிட போதுமானவன் என்று இவர் எண்ணுவார். இவருக்கு எந்த பொறாமையும் வராது. இவரை விட கீழ்நிலையில் இருப்பவன் மேலே சென்றாலும் சரி, மேலிருப்பவன் இவரை விட கீழ்நிலை வந்தாலும் பெருமையோ பொறாமையோ வராது. அப்ப பொறாமை வருவதற்குரிய காரணம் பெருமையா? ஆகவே ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உருவாக்கும் போது பெருமை இல்லாமல் போகிறது. அவர் தான் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதி உடையவராக ஆகுவார். அப்போ அந்த பெருமை இல்லாத நேரத்திலே பொறாமை வராது. பொறாமை இல்லாத நேரத்திலே கருத்து முரண்பாடுகள் தோன்றினாலும் சமாளித்து கொண்டு உண்மையை புரிந்து இதை விடவெல்லாம் பாரதூரமான விஷயத்தை முகம் கொடுக்க இருக்கிறோம் என்று அவர் கடந்து சென்று விடுவார். அப்ப கருத்து மோதலுக்கு இடம்பாடு அங்கு இருக்காது. இப்படித்தான் முதலாவது உறவுகளை பேணி கொண்டு செல்லணும். ஆனா ஆரம்பத்தில் எங்களை போன்று எங்களை விடவும் தியாகத்திலும் அறிவிலும் துணிவிலும் மார்க்கத்திலே அர்ப்பணிப்போடு இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சைத்தானினால் வழிகெடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தெளிவான சான்றுகள் வந்தது, சான்றுகள் வராமல் பிளவுபடவில்லை, சான்று வந்து தான் பிடிவாதமாக என்ன செய்தார்கள், பிளவுபட்டு போனார்கள். இதை படிப்பினைக்காக சொல்கிறான். அப்ப இந்த சகோதரத்துவ அந்த உறவை எதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருந்து கொண்டு மார்க்கத்தை யாராலும் நிலைநாட்ட முடியாது, அல்லாஹ்வுடைய ஷர்த்திலே உள்ளது. இது சோதனை களம். அல்லாஹு தஆலா இஷ்டப்படி சொர்க்கத்திலே வாழ்கின்ற அடிப்படையிலே மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றால் வாழ்க்கையிலே சுவாரஸ்யம் என்ற ஒன்றே இருக்காது. சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவது தான் சோதனை. சோதனையிலே ஒருவர் கடந்து செல்லும் போது வழிகளை தாங்கி கொண்டு பிறகு வரக்கூடிய சுகம் இருக்கிறது, அந்த சுகம்தான் ஒருவருக்கு அனுபவிப்பதற்கு தகுதியானதாகும். ஒருவருக்கு எந்த பசியும் இல்லை, அவருக்கு எப்படிப்பட்ட ருசியான சாப்பாடுகளோ குடிபானங்களோ வந்தாலும் அதை ஒருவர் ரசித்து ருசித்து சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. ஒருவருக்கு கட்டுமையான பசி உணர்வு இருக்கிறது, அவருக்கு சாதாரணமான ரசனை உள்ள ஒரு சாப்பாடு வந்தாலும் அவர் ருசித்து ரசித்து சாப்பிட்டு அதற்குரிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிந்து கொள்வார். நாம் அன்றாடம் விளங்கக்கூடிய சாதாரண உண்மை. அதுபோலத்தான் ஒருவருக்கு சோதனை வேதனைகள் வருகின்ற நேரத்திலே ஒருவர் படிப்பினையை உணர்ந்து அதை கடந்து செல்கின்ற போதுதான் அவர் தாகித்திருக்கக்கூடிய அந்த உண்மையான சுகத்தை அல்லாஹு தஆலா கூலியாக வழங்குவான். இதுதான் சுவாரஸ்யம் இந்த உலகத்திலே. அதிலே ஒன்றுதான் சகோதரத்துவ உறவுகளை பேணி கொண்டு செல்லக்கூடிய நிலைமைகள். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் எமக்கு படம் போட்டு காட்டுகிறான். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், 3:103 பின்னால் அந்த வசனம் வருகிறது. நீங்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், பல கொள்கைகளிலே, ஜாகிலிய கொள்கைகளிலே, பல பிரிவு இயக்கங்களிலே இருந்தீர்கள். ஃபன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹு தஆலா அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஆகவே இது பற்றி நாங்கள் சில ஹதீஸுகளை பார்க்க வேண்டும். சகோதரத்துவ உரிமைகளை, அந்த உறவுகளை பேணி நடப்பது என்பது இனி வரக்கூடிய எங்களுடைய வாழ்விலே கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5010 இலக்கத்தில், அதே போல 4650 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமி அல் முஸ்லிமு அஹ்ல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக ஆவான். லா யத்லிமுஹு, அவனுக்கு ஒருபோதும் இன்னொரு முஸ்லீமுக்கு தீங்கிழைக்க மாட்டான். இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், தீங்கிழைக்க கூடாது, நபியர்கள் கட்டளையிட்டு. அதுவும் வருமான நபி அவருடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். முஸ்லீமுடைய அடையாளமே அடுத்த முஸ்லீமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். லா யதுலிமுஹு, முதலாவது சொல்றார்கள் நியாயம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் ஒளி. அநியாயங்கள் என்று ஒரு இருக்கிறது, அது இருள்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வத்தகுல் லுலும், அநியாயத்துக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்ன லுலுமே, நிச்சயமாக அநியாயங்கள், துலுமாத்தின் யோமல் கியாமா, மறுமை நாளின் இருள்கள். அப்ப பாருங்க, இருளுக்கு அடுத்த பெயர் தான் அநியாயம். ஒரே வார்த்தையிலே துலும் துலுமாத்தின் யோமல் கியாமா சொல்கிறார்கள். மறுமை நாளின் அநியாயங்கள் என்று சொல்லாமல் மறுமை நாளில் இருள்கள், எல்லாம் ஒன்றுதான். அப்போ ஒரு குருட்டுத்தனமாக இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அநீதிலைக்கக்கூடியவர்கள், நியாயவான்களாக நடக்கக்கூடியவர்கள், குரான் சுன்னாபடி ஆதாரத்தை சமர்ப்பித்து நடக்கக்கூடியவர்கள். அது தங்களுடைய வாழ்வா இருந்தாலும், குடும்ப வாழ்வா இருந்தாலும், சகோதரத்துவ வாழ்வா இருந்தாலும், இன்ன பிற ஏனைய மனிதர்களோடு புழங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஏனைய பிராணிகளோடு நடக்கக்கூடிய நடவடிக்கையா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு நடப்பார்கள். இது நியாயம். அதற்கு மாற்றமாக வரமும் இருக்கும் போது அது அநியாயங்கள். அப்போ இந்த அநியாயத்தை இன்ன பிற முஸ்லீமுக்கு அவன் செய்ய மாட்டார். இதை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லீம் என்பவன் யாரென்றால், எந்த முஸ்லிம்கள் இவருடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் ஈடேற்றம் பெற்றிருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லீம் என்று வருகிறது. அதையும் பிழையாக மொழிபெயர்க்கிறார்கள், இன்ன பிற மக்கள் என்று மொழியாக்கம் செய்கிறார்கள். இன்ன பிற மக்கள் என்று வரவில்லை. மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி, முஸ்லிமூன் அவர்கள் ஈடேற்றம் பெறுகிறார்கள், ஏனைய முஸ்லிம்கள். முதலாவது முஸ்லிம்களோடு நன்றாக நடந்தால்தான் ஏனைய சகோதரர்கள், ஏனைய நண்பர்களோடு அவர்கள் நன்றாக நடப்பார். பயிற்சி இங்கு இருக்கிறது. ஏனைய முஸ்லிம்களோடு ஒழுங்காக நடக்காமல் இன்ன பிற ஜாகிலியத்தோடு நாங்கள் நன்றாக நடந்து என்ன பயன் இருக்கிறது? அதுதான் நபி அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே சொல்கிறார்கள், ஏனைய முஸ்லிம்கள் இந்த முஸ்லீமுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் ஈடாட்டம் பெற்றிருக்கிறாரோ இவர் தான் முஸ்லீம். அதே போல நபி அவர்கள் இந்த ஹதீஸை பாருங்கள், லா யதுலிமுஹு, இவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார் இந்த முஸ்லீமுக்கு. அதே போல வலா யஹுலுகு வலா யஹ்ஸுலுஹு, இவருக்கு மோசடி செய்ய மாட்டார். அநியாயம் மோசடி எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இவர்கள் அநியாயம் என்று வேறு ஒரு அர்த்தத்தை, மோசடிக்கு அது அநியாயத்தில் வராது என்று கொடுத்துவார்களோ என்பதற்காக மோசடி செய்ய மாட்டார் என்று அடுத்த ஒரு பட்டியலை போடுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மோசடி நடக்காது. மோசடி என்றால் நம்பிக்கை மோசடி, அது நடக்காது. முஸ்லீம் என்றால் செய்ய மாட்டான். நபி அவர்கள் அடையாளம் படுத்துகிறார்கள், முஸ்லீம் செய்யக்கூடாது என்று சட்டத்தை போடாமல் முஸ்லீம் செய்ய மாட்டான். அப்போ நாங்கள் அடையாளத்தை வைத்து குணங்களை விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை அறியும் போது, மரம் என்றால் என்ன? அது மண்ணிலே வளரக்கூடியது, நிலத்திலும் வளரும், காய்கள் கனிகளை தரும். காட்டில மிருகங்கள் எப்படி, சிங்கம் எப்படி, புலி எப்படி, அது ஊன் உணிகள். சிங்கம் என்பது ஒரு வனாந்தர பிரதேசத்திலே குகைகளிலே வாழும். புலி என்பது அடர்ந்த காட்டிலே, அது மலை பிரதேசத்திலே அது வாழும். இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது என்ன, இந்தந்த வகையான மிருகங்கள். அதே போலதான் முஸ்லீம் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய பண்புகளை நபியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த பண்புகளிலே ஒரு பண்பு இல்லாவிட்டாலும் முஸ்லீம் என்ற அந்த பூரணத்துவம் இருக்குமா? அந்த இடைவெளியிலே சைத்தான் ஆக்கிரமித்திருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கெல்லாம் மறுமையிலே இவர்கள் தௌபா செய்யாமல் போனால் அல்லாஹ்விடத்திலே தண்டனை இருக்கிறது என்பது பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் எமக்கு தெளிவாக விளக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வலா யஹ்திருஹு, அந்த முஸ்லீமே இவன் அற்பமாக கருத மாட்டான். அப்போ முஸ்லீம் என்பவரிடத்திலே பெருமை இருக்காது என்பதை நாங்கள் இந்த செய்தியினூடாக விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் அல் கிபுர், பெருமை என்பது கம்துன்னாஸ், நபியர்கள் சொன்னார்கள், மக்களை மட்டமாக கருதுவது. அதே போல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை இழிவாக, ஒரு அது உலக விஷயமா இருந்தாலும் சரி,
மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி பொதுவாக தான் சொன்னாங்க. சில ஆளுக்கு வாதிக்கலாம் அது உலக விஷயத்தில் மட்டமாக கருதுவது கூடாது தான், ஆனால் மார்க்க விஷயத்திலே அவரை விட நான் நன்றாக தொழுகிறேன், குர்ஆன்களை மனனம் செய்திருக்கிறேன், எந்த ஒரு உபரியான வணக்கத்தையும் நான் விடுவது கிடையாது, நான் நேர்மையாக நடப்பவன், இப்படி என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக பொதுவாக சொன்னார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் இழிவாக கருதக்கூடாது. அவருக்கு உரிய ஈமான் அப்படி நாங்கள் என்ன செய்ய கருதாமல் அவருக்கு நாங்கள் போதித்து அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அக்கறை இருந்தால் பெருமை இருக்காது. அடுத்தவன் மீது பெருமை இருக்கின்ற நேரையில் அவன் மீது அன்பு இருக்காது. அப்போ அல்லாஹ்க்கு எப்படி இவன் மீது அன்பு இருக்கும்? பெருமைக்குரியவன் அல்லாஹ், அவன் நாடிதான் நாங்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவன் எம்மை இழிவாக கருதினால் எமக்கு உதவி செய்யக்கூடியவன் யார்? அதனால் தான் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன்ஃபில் அருளு இர்ஹமுக்கு மன்ஃபி சமா, பூமியில் உள்ளவர்கள் விஷயத்திலே நீங்கள் இரக்கம் அன்பு செலுத்தினால் வானத்தில் உள்ள அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்வான்? இரக்கம் காட்டுவான். இதான் அல்லாஹுடைய விதி. அப்போ அந்த முஸ்லிமான சகோதரனை அவன் ஒருபோதும் அற்பமாக கருத மாட்டான் சொல்லிவிட்டு, இதற்கெல்லாம் மூல காரணியான இந்த இறையச்சத்தை நம்பியவர்கள் சொல்கிறார்கள், அத்தக்குவா ஹாஹுனா. தக்குவா என்பது இங்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் வயுஷீரு இலா சத்ரிஹி சலாச மர்ராத், நெஞ்சத்தை சுட்டி காட்டி, நெஞ்சை சுட்டி காட்டி மூன்று தடவை, அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சம் இங்கு இருக்கிறது, அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சம் இங்கு இருக்கிறது, தக்குவா இங்கு இருக்கிறது என்று மூன்று தினம் சொன்னார்கள் அழுத்தி. அப்போ இந்த மாதிரி சரியாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் தான். அதனால தான் நம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடும் போது, எஇதிலு, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது. அப்ப தக்குவாவும் நியாயமாக நடப்பதும் நேர்வழியின் முக்கிய அடையாளங்கள், எம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கிய அடையாளங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சொல்லிவிட்டு நபியவர்கள் பின்னாலும் சொல்கிறார்கள், பிஹஸ்பி இம்ரீம் மின ஷர்ரி ஐ யஹ்திர அஹாஹு அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதரை இழிவாக கருதுவதே ஒருவருக்கு தீமையில் போதுமானதாகும். ஒரு முஸ்லிமை அற்பமாக கருதிவிட்டால் அவருக்கு முழு தீமைக்கும் அதுவே போதுமானது. அதனால் தான் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், இவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து போனார்கள். கருத்து வேறுபாடுகள் வரும், அது தீர்க்கப்படும், ஆனால் ஒன்றிலே தீர்க்கப்படாது, பகியம் பைனகும், தங்களிடம் மத்தியில் உள்ள விரோத குரோத போக்கு. அப்போ இந்த விரோத குரோத போக்கு உள்ளவர்களுக்கு தக்குவா இருக்காது. தக்குவா இருந்தால், அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்ற தக்குவா இருந்தால் அவர்கள் பணிந்து நடப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள். தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டு மறுமையிலே பார்த்து கொள்ளலாம் என்று நகர்ந்து செல்வார்கள். அவர்களால் பிரச்சனை வளர்ந்து கொண்டு செல்லாது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஒரு முஸ்லிமை இறிவாக கருதி கொண்டே இருக்கிறார் என்றால் அவருக்கு எந்த நலவும் அவருக்கிடத்திலே இருக்காது, தீமைக்கு அது ஒண்ணுமே போதுமானது. அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு கட்டமாக அது தீமையின் அடிப்படையிலே வைத்து நகரக்கூடியதாக காணப்படும் என்பதை தான் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், குல்லு முஸ்லிமி அலல் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது கட்டாய, அது கடமையாக இருக்கிறது, ஹராமுன், தடுக்கப்பட்டது. என்னவென்றால், தமாஹு, அவருடைய இரத்தத்தை ஓட்டுவது, வ மாலுஹு, அவருடைய சொத்துக்களை பறிப்பது, வஐருஹு, அவருடைய மானத்தை போக்குவது, இதெல்லாம் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு ஹராமாகும், தடுக்கப்பட்டது என்று நபி அவர்கள் பின்னாலும் அழுத்தமாக தெரிவித்தார்கள். ஆகவே இந்த செய்தியினூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்னவென்றால், இந்த சத்திய தீன் உடையாமல் பிளவுபடாமல் இருப்பதற்கு சகோதரத்துவ உறவு அதை பேணுவது கட்டாய கடமையாக இருக்கு. அது எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்கும், இனிப்பாக இருந்தால் தான் நாங்கள் பேணுவோம் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குரானிலே அடையாளப்படுத்தவில்லை. கசப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை பேணி நேர்கோட்டிலே செலுத்த வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். சிலருக்கு சகோதரத்துவ உறவு இனிப்பாக இருக்கும், சிலருக்கு சகோதரத்துவ உறவு சோதனையாக இருக்கும். சோதனையாக இருக்கின்ற பட்சத்திலே அவர் சகித்து கொண்டு அதை பேணி தங்களுடைய வாழ்விலே அதை நடைமுறைப்படுத்தினால் ஏனையோரை விட இவருக்கு அந்தஸ்திலே மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா கூலி தர போதுமானவன். இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக இன்றைய பாடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுபோல இன்னும் இது பற்றிய வலியுறுத்தக்கூடிய ஏராளமான செய்திகளும் இருக்கிறது. இறுதியாக ஒரு குரானிய வசனம் இருக்கிறது, அதை கூறிவிட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது இப்படி அன்பு செலுத்துவது, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் செலுத்துவதெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில்தான். ஆனால் ஒரு சிலருடைய போக்குகளை பார்க்கும்போது விளங்குகிறது, முஸ்லிம்களை விடவும் இதிலிருந்து மதம் மாறி போகிறார்களே, அவர்களோடு கள்ள தொடர்புகளை வைத்து கொண்டு அந்த உறவுகளை பேணிக்கொண்டு என்னமோ குர்ஆன் வசனத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா இப்படித்தான் சொல்கிறான் என்பது போல வாதிக்கிறார். அந்த வாதத்தில் எந்த விதத்திலும் உண்மையோ நியாயமோ கிடையாது. அல்லாஹ் தஆலா இவருடைய வாதங்களை அடித்து நொறுக்குகிறான். பாருங்கள், 58வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம் அடையாளத்தை சொல்கிறான். இதுவும் அடையாளம் தான், முஸ்லீமுடைய அடையாளத்தை சொல்லிவிட்டேன். அதே போல விசுவாசிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஆகிரி யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு, மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் உறுதியாக நம்பக்கூடியவர்கள் இந்த விசுவாசிகள், அல்லாஹ் தூதருடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, இதுக்கு விரோதம் பாராட்டக்கூடியவர்கள், இதை பகைப்போரோடு நேசம் பாராட்டுவதை நீங்கள் காண மாட்டீர்கள். விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ, முதன்மையானவர்கள் முர்த்ததுகள், கவாரிஜிகள், இதை விட்டு வெளியேறி செல்லக்கூடியவர்கள், இவர்களோடு நேசம் பாராட்டுவதை நீங்கள் காண மாட்டீர்கள் அப்படின்னு பொத்தம்பொதுவாக அல்லாஹ் சொல்லாமல் பின்னால் பட்டியலிடுகிறான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வலவு காணு ஆபாஹும், அது தங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, அவு அபுனா அஹும், தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவு இஹ்வானஹும், தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவு அஷீரத்தஹும், தங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நேசம் பாராட்டுவதை இவர்கள் காண மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு என்று பொதுவாக சொல்லாமல் தன்னை அண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களை பெற்றவர்கள், தங்களால் பெருவிக்கப்பட்ட பிள்ளைகள், தங்களுடைய சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அது போன்று நெருங்கிய உறவினர்கள், யாராலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக எவராவது நடந்தால் அவரோடு நேசம் பாராட்டுவதை விசுவாசிகளை நீங்கள் காண மாட்டீர்கள். உலாய்க கத்தப ஃபி குலூபிஹிமுல் ஈமான், இவருடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஈமானை பதித்து விட்டான், எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, வஅய்யதஹும் பிரூஹின் மின், ரூஹை கொண்டு அவருக்கு பலப்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலே நாங்கள் தெளிவாக புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு சிலர் வாதிக்கிறார்கள் முருத்தத்தோடு கதைக்கக்கூடாது என்று இருக்கிறதா, இல்லைதானே, அப்போ சட்டம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படியே நடப்பீங்களா, கதைக்கக்கூடாது என்று இருந்தால்தான் இவங்க கட்டுப்படுவாங்களாம், அப்போ கதைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறானே, அப்போ இந்த கேள்வியை யாரிடம் கேட்கிறீர்கள், எங்களிடம் கேட்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விசுவாசின்னு சொன்னால் முருத்தத்தோடு கதைக்க மாட்டார்கள். இவங்க அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்டால் சாயம் விழுத்துறோங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், சட்டம் இருக்கிறதா, இந்தாக்கிற சட்டம், சட்டத்தை அல்லாஹ் சொல்றானே, அவர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள் என்று. அப்ப இப்படி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் படர்க்கையாக சொல்லும் போது சட்டம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறது யாரை ஏமாத்துறீங்க, இது யாருடைய கேள்வி, யுகாதி ஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்த நினைக்கின்றார்கள், விசுவாசிகளை ஏமாத்த நினைக்கின்றார்கள். வமா யஹ்தவுன இல்லா அன்புசகும், அவர்கள் தங்களை தாங்களை தவிர அல்லாஹ்வையோ முஸ்லீம்களையோ மூமின்களையோ ஏமாத்துவதில்லை. இப்படி கேள்வியை கேட்டுட்டா அந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தான். பழமொழி சொல்லுவாங்க, உலகமெல்லாம் இருட்டுண்டு, கண்ணுள்ளுக்கத்தான் இருட்டு இருக்குது, உலகமெல்லாம் வெளிச்சமா தான் இருக்குது. அப்போ இவங்க கேட்ட கேள்வியில எல்லாரும் நில குளிஞ்சு போன மாதிரியும் குரான்ல இப்படி இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. யாரை ஏமாத்துறீங்க? நீங்க தான் ஏமாந்து போறீங்க. அப்ப இந்த வசனத்துல தெளிவாக விளங்கி கொள்ளலாம், அல்லாஹ் தூதரோடு பகைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோட மார்க்கத்தையே பொய்யாக்கி விட்டு வெளியே போறானுவோ, இவர்களோடு நேசம் பாராட்டிக்கிட்டு அல்லாஹ்வோட மார்க்கத்தை வளைச்சிக்கிட்டு முஸ்லீம்களை ஏமாத்துறாங்களோ, இது யாரை ஏமாத்துற வேலை? அப்ப முனாபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள். நரகத்திலேயே மேல் தட்டிலே போகும் போது கூட சகி கேளாத விஷயம், அடித்தட்டுக்கு போனா எவன் எவன் தப்பி வருவான், எவ்வளவு கேவலம். அப்ப இந்த விஷயத்தை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளலாம், முருத்ததுகள் விஷயத்தோடு நேசம் பாராட்டக்கூடியவர்களுக்கு 58:22 எடுத்து காட்டுங்க, அவர்கள் நேசம் பாராட்ட மாட்டார்கள். அப்ப ஒரு கேள்வியை கேட்பாங்க, இதுல முருத்ததுன்னு வந்து இருக்குதா? அப்போ நீங்க சொல்றீங்க யாரு இப்போ இந்த வசனத்துல யார சொல்றான்? அல்ல, நபி காலத்துல இருந்தவங்களுக்கு மட்டமா? அப்போ நபி காலத்துல இருந்தவங்களுக்கு தான் தொழுகை, நபி காலத்துல இருந்தவங்களுக்கு தான் நோம்பு, ஹஜ்ஜி. அப்ப நீங்க ஏன் தொழுறீங்க? எல்லாம் நபி காலத்துல உள்ளபடியே நீங்க பின்பற்றிட்டு போங்களேன், அப்ப இதுக்கு மட்டும் ஏன் பிரிக்கிறீங்க? அப்ப தெளிவாக விளங்கி கொள்ளலாம், இதை விடவும் நான் ஆக்ரோஷமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய அறிவு கேடுகட்டு போய் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு அக்கறையில கவலையிலே நான் சொல்கிறேன். இந்த வசனம் தெளிவா இருக்கு, இந்த வசனத்தை நாம என்ன செய்யறது? நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாங்க ஒதுங்குறதா? அப்ப மறுமை நாள் வரைக்கும் எதிர்க்க அல்லாதால அந்த வசனத்தை பாதுகாத்திருக்கிறான். விசுவாசிகளுடைய அடையாளம் இது, இவர்கள் சொந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் பகைமை பாராட்டவில்லை. ஆனா முருத்ததுகளோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்கள் சொந்த நோக்கத்துக்காக தான் நேசம் பாராட்டுகிறார்கள். மூமின்களோடு அவர்கள் வெறுப்பாக நடக்கிறார்கள். பார்க்கிறோம், எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம், கதைக்கிற விஷயம் எல்லாம் முன்னுக்கு பின் முரண். அல்லாஹ்வுத்தால அந்த அளவுக்கு அவருடைய மூளையை குழம்ப செய்து விட்டான். தான் என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு தெரியாத அளவுக்கு முன்னுக்கு பின் முரண். தான் போடுற கவுத்துல தானே தடுக்கிட்டு உழுவுறது, உளுந்துட்டு நினைக்கிறது அடுத்த உளுந்துட்டான். இப்படி அல்லாஹ்வுத்தால அவர்களை மூளை குழம்ப கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுத்தால ஆக்கிவிட்டான். ஆகவே தெளிவாக இந்த வசனத்திலே விசுவாசிகள் உறுதியாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உலாய்க கத்தபஃபி குலூபிஹுமுல் ஈமான், இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுத்தால ஈமானை பதித்து விட்டான். பதித்ததால் தான் மறுமை நாள் வரைக்கும் நிராகரிப்பாளர்கள் யாராக இருந்தாலும், மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள், சத்தியத்திலிருந்து மதம் மாறி செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அஷித்தாகு அலல் குஃபார், நிராகரிப்பாளர்கள் விஷயத்திலே, குஃபார்கள் விஷயத்திலே கடுமையாக இருப்பார்கள். அடுத்தது சகோதரத்துவ உறவை பற்றி சொல்லும் போது, ருஹுமாகும் பைனகும், தங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணி நேசம் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு மத்தியிலே அவர்கள் அன்போடு நடப்பார்கள். இப்படியெல்லாம் பல அடையாளங்கள் வருகிறது. இதையெல்லாம் வாதம் பண்ணி வாதம் பண்ணி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி இல்லாமலாக்கலாம்னு ஒரு நினப்பு இவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ் இவர்கள் என்னத்தான் முயற்சி செய்தாலும் இந்த வசனத்தை அல்லாஹ்வுத்தாலா பாதுகாக்கத்தான் செய்வான், இந்த வசனத்தின்படி வாழக்கூடிய மூமின்களை கண்ணியப்படுத்தத்தான் செய்வான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இதை மேலதிகமாக இன்றைய நேரத்திலே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நேர்மையாக நியாயமாக நடக்கணும், அந்த அடிப்படையிலே இன்ன பிற மக்கள் மத்தியிலும் நேர்மையாக நியாயமாக நடக்கணும். அநியாயக்காரர்கள் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறி சென்றவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வுக்காக நாங்கள் வெறுக்கணும். இப்படி இருந்தா அல்லாஹ்வுத்தால எங்கள் விஷயத்திலே அக்கறை செலுத்துவான், நேர்மையாக அல்லாஹ்வும் சரியான முறையில் எமக்கான கூலிகளை தருவான். இதை நாங்கள் உறுதியாக நம்பணும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.